நேயர்களுக்கு வணக்கம். டி டபிள்யூ ஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.
அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை குறித்தும், தொடர்ந்து சீடர்களால் சுஸ்தமாக்கக்கூடாமற் போன பிசாசு பிடித்த சிறுவனை இயேசு குணமாக்கியதையும் நாம் சிந்தித்தோம். இன்று மத்தேயு 17 அதிகாரம் 22 வசனம் முதல் பார்க்கப் போகிறோம். இங்கே மூன்றாவது முறையாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் தனது சீடரிடத்திலே கூறுகிறார். பாருங்கள், மத்தேயு 17 அதிகாரம் 22-23 வசனங்கள். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். முதல் முதலாவதாக இயேசு தனது பாடு மரணங்களை குறித்து செசரியா பிலிப்பியிலே இருக்கும்பொழுது கூறினார். இப்பொழுது அவர்கள் கலிலேயாவிலே இருக்கிறார்கள். எருசலேமை நோக்கி அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். எனவே மீண்டுமாக தனது பாடு மரணத்தை குறித்து இயேசு சொல்கிறார். இப்பொழுதுதான் முதல் முறையாக அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். வசனம் 24, அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். இங்கே இந்த வரிப்பணம் என்பது ஜெப ஆலயத்தை பராமரிப்பதற்காக வருடந்தோறும் ஒவ்வொரு யூதனும் கொடுக்க வேண்டிய வரிப்பணம். வசனங்கள் 25-26 பாருங்கள். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. வரிப்பணமாகிறவர்கள் பேதுருவினிடத்தில் பேசியதை இயேசு அறிந்தவராக அவரே பேதுருவினிடத்தில் இதை குறித்து பேசுகிறார். இங்கே இயேசு பேதுருவினிடத்தில் சொல்ல விரும்பிய காரியம் என்னவென்றால், எப்படி ராஜாக்கள் தங்கள் பிள்ளையிடத்திலே தீர்வை வாங்குகிறதில்லையோ, அதேபோல தானும் தேவகுமாரனாயிருப்பதனாலே தேவாலயத்திற்கு வரிப்பணம் செலுத்த தேவையில்லை என்பதை உணரும்படியாய் சொல்கிறார். என்றாலும் தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்? வசனம் 27, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இயேசு கிறிஸ்து மீனின் வாயிலிருந்து வரிப்பணத்தை எடுப்பது புதுமையானதாகத்தான் தெரிகிறது. ஆதாம் இழந்த எல்லாவற்றையும் அவர் மீட்டுக் கொண்டார் என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அவருடைய சிருஷ்டிகள் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த மீனும் பேதுருவும் இயேசு கிறிஸ்துவின் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அருமையானவர்களே, தேவன் ஆதாமுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தான் சிருஷ்டிகளின் மேலே கொடுத்திருந்தார். ஆனால் அதை ஆதாம் பாவத்தின் காரணமாக இழந்து போனான். ஆதியாகமம் 1:26 நினைவில் இருக்கிறதா? பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இயேசு மறுரூபமான அந்த நிகழ்ச்சியின் மூலமாக மனிதன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதற்கு மீட்கப்பட்டான் என்பதை அறிகிறோம். இப்பொழுது வரிப்பணம் செலுத்தும் இந்த சம்பவத்தின் மூலமாக எதை செயல்படுத்த மனிதன் படைக்கப்பட்டானோ அந்த நிலைமைக்கு இயேசு மனிதனை மீட்டு எடுத்தார் என்பதையும் பார்க்கிறோம். இப்பொழுது 18 நாம் கடந்து செல்லப் போகிறோம். அடுத்த சில அதிகாரங்களிலே ராஜாவான இயேசுவின் வேகத்தை அவ்வளவாய் நாம் பார்க்க முடிகிறதில்லை. என்றாலும் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே இயேசு கிறிஸ்து இனி பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசாமல் மற்றும் சில காரியங்களை குறித்து அவர்களுக்கு சொல்கிறார். மத்தேயு 13 இந்த காலத்திலே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து சொன்னார். என்றாலும் இன்னமும் சில கேள்விகளுக்கு விடை கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்ட சில கேள்விகளுக்கு தொடர்ந்து வருகிற அதிகாரங்கள் விடை கொடுக்கிறது. மறுபிறப்பு என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க அவசியமானது என்பது நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து வருகிற வசனங்களிலே இயேசு ஒரு சிறு பிள்ளையை கொண்டு சில சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 18:1 பாருங்கள். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். மாம்ச பிரகாரமான ஒரு ஆசை இந்த சீடர்களுடைய கேள்வியிலே நமக்கு தெரிகிறது. ஒருவேளை சீடர்களிலே 2 பேர் 3 பேர் தாங்கள்தான் பரலோக ராஜ்யத்திலே சிறப்பான இடத்திலே இருப்போம் என்று பேசியிருக்கக்கூடும். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். வசனம் 2 பாருங்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி. இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை சொல்லுகிறது? சிறு பிள்ளைகள் மிக எளிதாக தேவனிடத்திலே வருகிறார்கள் என்பதை காட்டுகிறது. மார்க் 10:14 சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து மத்தேயு 18:3 வாசிப்போம். என்றால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கூறினார். அருமையானவர்களே, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக பயன்படுத்தப்படுகிற அநேக வேத வசனங்களிலே இதுவும் ஒன்று. இங்கே இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டுமாக சிறு பிள்ளையைப் போல ஆக வேண்டும் என்பதல்ல, பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அதைவிட முக்கியமான மற்றொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் முதலாவதாக பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். இது யோவான் 3:3 போல ஒரு செய்திதான். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான். எனவே மறுபிறப்பே இங்கே முக்கியமானது. சிறு பிள்ளையைப் போல ஆக வேண்டுமென்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கும் பொழுது சிறு குழந்தையைப் போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மீண்டும் துவங்குகிறீர்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று எண்ணற்ற மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாததை உணர்ந்து கொள்கிறதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கேயோ வளர்ந்திருக்க வேண்டிய அவர்கள் இன்றும் தாங்கள் மனம் திரும்பிய அந்த சாட்சியை சபையிலே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 3:6 பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விடாதபடி நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது என்கிறார். மத்தேயு 18:4 வாருங்கள். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். பரலோகராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமென்றால் மறுபிறப்பு அடைய வேண்டும். இரண்டாவதாக, சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோகராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம்! நமக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும், நம்முடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எதையாவது செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். மத்தேயு 18:5-6 வசனங்களை பார்ப்போம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடலல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். 6 வசனத்திலே இடலல் உண்டாக்குகிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களை பாவத்துக்கு நேராய் வழிநடத்துகிறவர்கள் என்று இது பொருள்படுகிறது. இங்கே இயேசு என்ன கூறுகிறார் என்று சொன்னால், சிறு பிள்ளைகள் மத்தியிலே செய்யப்பட வேண்டிய ஊழியமானது மிக மிக முக்கியம் என்பதை அவர் கூற விரும்புகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஆலயத்திலே சிறுவர்களுக்கான கூட்டங்கள் ஒழுங்காய் நடைபெறுகிறதா? ஓய்வு நாள் பள்ளி முறையாக இடம்பெறுகிறதா? உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் சிறுவயதிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? சற்றே எண்ணி பாருங்கள். டிஎல் மூடியை குறித்த ஒரு சம்பவம் அடிக்கடி சொல்லப்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு நாள் இரவு அவர் ஊழியத்தை முடித்து வீட்டிற்கு திரும்பிய பொழுது அவருடைய குடும்பத்தினர், இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டார்களாம். அதற்கு அவர் 2.5 ஆட்கள் என்று சொன்னார். உடனே அவருடைய குடும்பத்திலே உள்ள ஒருவர், ஓஹோ, 2 பெரியவர்களும் 1 குழந்தையுமா என்று கேட்டார்களாம். அதற்கு டிஎல் மூடி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை இல்லை, 2 சிறு பிள்ளைகளும் 1 பெரியவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூறினார். நான் அரை என்று குறிப்பிட்டது வயதான ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை குறித்து தான் சொன்னேன். ஏனென்றால் ஏற்கனவே அவர் பாதி வாழ்க்கை வாழ்ந்து முடித்துவிட்டார். எனவே அவர் அரை மனிதர் தான் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்கள். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஊழியர் ஒருவர் தனது வேலையை ராஜினாமா செய்தார். திருச்சபை தலைவர்கள், ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டு முழுவதிலேயும் ஒரே ஒரு மனிதன் தான் என்னுடைய ஊழியத்திலே மனம் திரும்பியிருக்கிறார். அவருடைய பெயர் வி. பாபி முஃபட் என்று கூறினார். எனவேதான் அந்த ஊழியர் சோர்ந்து போய்விட்டார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை, சகோதரியே, அந்த பாபி முஃபட் யார் தெரியுமா? அவர்தான் ஆப்பிரிக்க கண்டத்திலே சுசேஷ ஊழியத்தை முதல் முதலாவதாக ஆரம்பித்தவர். உண்மையை சொல்லப்போனால் அந்த போதகருடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய முக்கியமான வருடமாகும். ஆம் பிரியமான சகோதரனை, சகோதரியே, சிறு பிள்ளைகள் மிகவும் முக்கியமானவர்கள். சரி, தொடர்ந்து மத்தேயு 18:7-8 வசனங்களை பாருங்கள். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இது கடுமையான வார்த்தைகளைப் போல தெரிகிறது இல்லையா? ஆனால் இயேசுவின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் உண்மை சத்தியங்கள். இங்கு இயேசு சொல்வது என்ன? இதே கருத்திலேதான் 9-10 வசனங்களையும் அவர் பேசுகிறார். சிறுவர்களிலே ஒருவரை கூட நாம் அசட்டை செய்யக்கூடாது. அவர்கள் மரிக்கும் பொழுது அவருடைய ஆவி உடனடியாக தேவனிடத்திலே செல்கிறது. சிறு குழந்தைகள் உடனடியாக பரலோகத்திற்கு செல்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்பத்திலே ஒரு சிறிய குழந்தையை நீங்கள் இழக்க கொடுத்திருப்பீர்கள் என்றால் இந்த வசனம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது. ஆம், அவர்கள் பரலோகத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பதனாலே அல்ல, அல்லது அவர்கள் விசுவாசியான உங்களுடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலும் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் மரித்தார். ஆனபடினாலேதான் அவர்கள் அவ்வாறு செல்கிறார்கள். அருமையானவர்களே, தாவீது ராஜாவும் இந்த சத்தியத்தை அறிந்தவராயிருந்தார். எனவேதான் பத்சேபாள் மூலமாக அவர் பெற்ற குழந்தை சுகவீனமாயிருந்தபொழுது உபவாசித்து அழுது கொண்டிருந்தார். ஆனால் பிள்ளை மரித்தபொழுது எழுந்து குளித்து உணவருந்தி தேவாலயத்திற்கு சென்றார். இந்த அவருடைய செயலை பார்த்து வேலைக்காரர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் சொன்னது என்ன? அவன் மரித்து போனான், இனி ஏன் நான் உபவாசிக்க வேண்டும்? அந்த குழந்தையை மீண்டும் இங்கே கொண்டு வர முடியாது. நான் தான் அந்த குழந்தை இருக்கும் இடத்திற்கு செல்வேன், குழந்தை என்னிடத்திற்கு வராது என்று கூறினார். தன்னுடைய குழந்தையோடு தான் ஒரு நாள் போய் சேர்வேன் என்ற நிச்சயம் தாவீதுக்கு இருந்தது. இது மிக அருமையான ஒரு விசுவாசம். அநேக பெற்றோர் இள வயதிலேயே தங்களுடைய குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள். சிலர் தாங்கள் பெற்ற முதல் குழந்தையே இழந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த பச்சளம் குழந்தைகள் தேவனோடு இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை குறித்து இயேசு கிறிஸ்து மனதிலே கொண்டிருந்த கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை. இன்றும் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனையோ தவறுகள் செய்யப்படுகிறது. சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே, மாம்ச இச்சைகளினாலே இன்றைக்கு எத்தனை சிறு பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு பெண் தனக்கு முதலாவது பிறந்த குழந்தையோடு கூட மற்றொருவரை திருமணம் செய்தாள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாகவே தன் முதலாவது பெற்ற குழந்தையின் மேலே அக்கறையற்றவளாக இரண்டு பெரிய பட்டணங்களுக்கு இடையிலே உள்ள ஒரு நெடுஞ்சாலையிலே அந்த சிறு குழந்தையை விட்டுவிட்டு போய்விட்டாள். ஏன்? அந்த குழந்தையை பராமரிக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. நரகம் என்பதே இல்லை என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நரகம் என்பது இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்டவர்களுக்காகவாவது ஒரு நரகம் தேவை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நரகம் உண்டு. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படும் குற்றத்தை குறித்து இயேசு கடுமையாகவே பேசுகிறார். வசனங்கள் 11-14 வரை காணாமற் போன ஆட்டை குறித்த ஊமையை இயேசு கூறியிருக்கிறார். லூக்கா 15 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற காணாமற் போன ஆட்டை குறித்த ஊமைக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஓமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த ஓமைக்கு அடிப்படையான வார்த்தை ரட்சிப்பு என்பதாகும். லூக்கா 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஓமையிலே காணாமற் போனதை தேடுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18 அதிகாரத்திலே காணாமற் போனதை மீட்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிறு பிள்ளைகளையே அவர் மனதிலே வைத்திருக்கிறார். எனவே அந்த பகுதியை அவர் எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்கள். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டுப் போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்கிறார். கணக்கு கொடுக்கும் வயது வரும் வரை அவரே அவர்களை பொறுப்பெடுக்கிறார். ஆனால் அருமையான பெற்றோரே, அந்த சிறு பிள்ளைகளை இயேசுவண்டை வழிநடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. இன்று உள்ள பள்ளிகளிலே தேவனுக்கோ தேவனுடைய வார்த்தைகளுக்கோ கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. இது வேதனைக்குரியது. அருமையானவர்களே, சிறு பிள்ளைகளை குறித்து நாம் மிகுந்த பொறுப்புள்ளவர்களாய் இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆசிரியர் பணி செய்கிற உங்கள் பொறுப்பு அதிகம் என்பதை இந்த வேளையிலே ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஏற்கனவே சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒருவராய் நீங்கள் இருந்தும் இன்னமும் உங்களுடைய கரத்தின் கீழே படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த ஊழியமும் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் அது மிகவும் பரிதாபமான ஒரு நிலை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ பிள்ளைகள் உங்கள் கரங்களை கடந்து செல்கிறார்கள். அவர்களை குறித்து நீங்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சரியான நேரத்திலே நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை என்றால் இந்த ஆண்டு இதை குறித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை செய்வது சிறந்தது. வசனம் 15 பாருங்கள். மத்தேயு 18-15, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? உங்களுக்கு விரோதமாக அவர்கள் தவறு செய்தால் நீங்கள்தான் புறப்பட்டு போக வேண்டும். இது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் செய்யும் தவறுகளை குறித்து பேசுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்னவென்றால், யார் காயப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள்தான் புறப்பட்டு தங்களை காயப்படுத்தியவர்களிடத்திலே செல்ல வேண்டுமாம். வசனங்கள் 16-17, அவன் செவிகொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிகொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. இந்த உலகத்திலே சிலர் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பதிலாக மூடி வைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நாம் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. இரண்டு விசுவாசிகளுக்கிடையிலே பிரச்சனை இருக்கும் என்றால் சமாதானமான முறையிலே, அமைதலான முறையிலே அது தீர்க்கப்பட வேண்டும். எந்த இருவருக்கிடையிலே பிரச்சனையோ அவர்கள் இருவரும் சேர்ந்து அதை தீர்க்க முடியாவிட்டால் விசுவாசிகளான ஒரு குழுவினிடத்திற்கு அவர்கள் பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும். அந்த குழுவினராலும் சரி செய்யப்பட முடியாவிட்டால் திருச்சபைக்கு முன்னாலே அந்த பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் திருச்சபையே இறுதி அதிகாரம் உள்ளது. இதை குறித்து அவர் இறுதியாக என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 18-18, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தின் கருத்தை நாம் ஏற்கனவே மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கும்பொழுது சிந்தித்தோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியபடி கொடுக்காமல் தடை செய்யும் பொழுது பூலோகத்திலே மக்களை நாம் கட்டுகிறோம். தீமையோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் கொடுக்கும்பொழுது அவர்களை கட்டவிழுக்கிறோம். இப்பொழுது வசனங்கள் 19-20 பாருங்கள். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்பது என்று சொன்னால் அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே கேட்பது. இங்கே இரண்டு பேராவது மூன்று பேராவது என்று சொல்லும்பொழுது அது திருச்சபையின் ஆளுகை குழுவை குறிக்கிறது. 19 வசனமானது ஜபத்திற்கு அடிப்படையை கூறுகிறது. வசனம் 20 உலகத்திலே நாம் வெளிப்பிரகாரமாக பார்க்கக்கூடிய திருச்சபைக்கான அடிப்படையை சொல்கிறது. சொல்ல வேண்டுமென்றால் ஆதி திருச்சபை அங்கே ஆரம்பமானது என்று சொல்லலாம். அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2 அதிகாரம் 42 வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 18 அதிகாரம் 21-35 வசனம் வரை மன்னிப்பை குறித்த அநேக காரியங்களை இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். வசனம் 21 அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஆம் பிரியமானவர்களே, 7 தரம் மட்டும்தான் மன்னிக்க வேண்டுமா என்பதுதான் பேதுருவின் கேள்வி. அந்நாட்களுடைய போதகரின் போதனைகளின்படி 2-3 முறை மன்னித்தாலே போதும். ஆனால் பேதுரு அதையும் அதிகமாக்கி 7 முறை மன்னிக்க ஆயத்தமானவனாக இவ்வாறு இயேசுவிடத்தில் கேட்டான். ஆனால் அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன? 7 70 தரம் என்று சொல்கிறார். அதாவது 490 முறை. இத்தனை முறை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் முன்னதாக காரியங்கள் சீர்படுத்தப்பட்டுவிடும். அப்படி இல்லை என்றால் இருவருமே மிக வயது சென்றவர்களாகிவிடுவார்கள். அதாவது எண்ணி முடியாத அளவு மன்னிக்க வேண்டும் என்பதே இயேசு கூறும் சத்தியம். மத்தேயு 18 அதிகாரம் 23-34 வசனம் வரை இயேசு ஒரு ஊமையை சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்ல, கணக்கு பார்த்தபொழுது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினாலே அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படியாக கட்டளையிட்டான். ஆனால் அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்ப்பேன் என்று சொன்னான். ஒருவேளை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டான். வசனம் 27 பாருங்கள். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அவர் மன்னித்த தொகை மிக பெரிய ஒரு தொகை. இயேசு தான் சொல்ல வரும் சத்தியத்தை மக்கள் ஆழமாக புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த தொகையை பரிபூர்ணமாக மன்னித்து விட்டதாக சொல்கிறார். மன்னித்த தொகை எவ்வளவு? 10,000 தாலந்து. இது நம்முடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் ஆகும். ஆனால் அவன் செய்தது என்ன? அவன் தன்னிடத்திலே 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனாகிய ஒரு உடன் வேலையாளை பிடித்து அவனை தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று கடிந்து கொள்கிறான். ஆனால் அப்படி கடன்பட்டவன் அவனுடைய காலிலே விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்ப்பேன் என்று வேண்டிக் கொண்டான். 100 வெள்ளிப்பணம் என்பது மிக குறைந்த ஒரு தொகைதான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? முதலாவது மன்னிப்பு பெற்ற அந்த வேலைக்காரன் இவனை மன்னிக்க மனமற்றவனாய் அவன் பட்ட கடனை அவன் கொடுத்து தீர்க்கும் அளவும் காவலிலே போடுவித்தான். வசனங்கள் 31-34 வரை பார்ப்போம் என்றால் நடந்ததை அவனுடைய உடன் வேலையாட்கள் கண்டு துக்கப்பட்டு ஆண்டவனிடத்திலே வந்து சொன்னார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் முதலாவது தான் மன்னித்தவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேனே, அப்படி இருக்கும்பொழுது நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் இறுதியாக இதை குறித்து இயேசு என்ன சொல்கிறார்? வசனம் 35, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட வேலைக்காரன் மற்றொருவனை மன்னிக்க மறுத்துவிட்டான். அருமையானவர்களே, மன்னிப்பிற்கான விதிமுறை இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கான அடிப்படை இது அல்ல. எபேசியர் 4:32 பாருங்கள், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையானவர்களே, தேவன் என்னையும் உங்களையும் மன்னித்திருக்கிறபடினாலே நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிப்பதன் அடிப்படையிலே தேவன் நம்மை மன்னிப்பார் என்று சொன்னால் நம்மிலே ஒருவருமே மன்னிப்பை முழுமையாக பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளான பிறகு நாம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டு விட்டபடியினாலே நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் குணநலன். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? அவர்கள் உங்களோடு வேலை செய்கிற ஒருவராயிருக்கலாம், அல்லது நீங்கள் தேவனை ஆராதிக்கும் திருச்சபையில் உள்ள ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம். அவர்கள் உங்களை தவறாக பேசிவிட்டார்கள், இதனால் நீங்கள் மனமுடிந்து போயிருக்கிறீர்களா? பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிய ஒருவர் எப்பொழுதும் உங்கள் மன கண் முன்னாலே நிற்கிறாரா? சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொண்டு ஒருவராயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏன் அவர்களுக்கு மன்னிக்க கூடாது? ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யாராவது யாரையாவது மன்னிக்க முடியாமல் போராடி கொண்டிருப்பார்கள் என்றால், அதனாலே சமாதானத்தை இழந்து கொண்டே இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு முழு இருதயத்தோடு அவர்களை மன்னிக்க நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்று பகலிலேயே அந்த விடுதலை அவர்கள் பெற்றுவிட நீர் உதவி செய்யும். 7 முறை மட்டுமல்ல, 7 70 முறை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீரே ஐயா. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல் மனதிலே வைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய அன்பையும் ஆதரவையும் கொடுக்காமல் இருப்பார்கள் என்றால், தகப்பனே, இன்றைக்கு அப்படிப்பட்டவருடைய இருதயத்திலே நீர் உம்முடைய அன்பை ஊற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய மன்னிப்பை அவர்கள் உணர்ந்து ஒருவரை ஒருவர் மன்னிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பெற்றோர் பிள்ளைகளை குறித்தோ, பிள்ளைகள் பெற்றோரை குறித்தோ மன்னிக்க முடியாமல் இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இன்றைக்கு உதவி செய்யும். உண்மையாய் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, ஒரு விடுதலையையும் இதை குறித்து ஒரு ஆழமான சமாதானத்தையும் இன்றே நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அடுத்த முறை அவர்களை சந்திக்கும் பொழுது முக மலர்ச்சியோடு ஒருவருக்கொருவர் கை கொடுத்து இணைந்து பேசி, ஆண்டவரே, பழைய காரியங்களை புதைத்து விட்டதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தாமே தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25.